الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم، وبارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى رأس الأمور، واتقوا الله سرا وعلانيا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله، فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله العظيم.
சர்வ புகழ் புகழ்ச்சியும் தீக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயர் நாமத்தை கூறி இன்றைய குதுபா புருஷங்கத்தை ஆரம்ப செய்கிறேன்.
ஸலாத்தும் ஸலாமும் இம் உயிரிலும் மேலான ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சஹாபியவுன்கள், சபஹு சஹாபியீன்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹுவினுடைய மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும், பள்ளி உள்ளே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் தனிமையிலும் கூட்டாகவும் வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து நாளைய மறுமை நாளில் அல்லாஹ் முத்தகீமுடைய பட்டியலே அனைவரையும் சேர்த்துக் கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு பகானாக தாலா இந்த உலகத்திலே சிறந்த இடமாக அல்லாஹனுடைய மஸ்ஜிதை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு ஊரிலே முஸ்லீம்கள் வாழுகிறார்கள் என்பதற்குரிய அடையாளம்தான் அந்த ஊரிலே ஒரு மஸ்ஜித் இருப்பது. ஷஆயுல்லாஹ், அல்லாஹுடைய நினைவு சின்னங்கள்ல ஒன்றுதான் மஸ்ஜித். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது: அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அதுஹல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாஃபுஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊர்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது மஸ்ஜித் என்று சொன்னார்கள். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளி வாயில் அல்லாஹ்வுக்கு கோபமானது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கடை தெருவில் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இடங்களிலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடம் அல்லாஹுடைய மஸ்ஜிதாக இருக்கு. மாதின் ஒவ்வொரு நாளும் அதானில சொல்லுவார். அதானை ஆரம்பிக்கின்ற போதே தக்பீர், அல்லாஹ் பெரியவன் என்ற அந்த வார்த்தையை கொண்டுதான் ஆரம்பிக்கிறார். நாலு முறை மாதின் அவர்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். தொழில் துறவு இருந்தா அவங்களை தொழில் துறவு பிரித்தல்ல, நீங்க கடையில் இருந்தா அவங்களோட கடை பெருசல்ல, நீங்க பிசினஸ்ல இருந்தா அவங்களோட பிசினஸ் பெருசல்ல, பள்ளிக்கு வாங்கண்டே முதலாவது மாதின் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வோட பெயரை சொல்லி அழைக்கிறார். இறுதியில் அதான் முடிகிறதுக்கு முன்னால உள்ள வார்த்தையை பாருங்க, அதான் முடிகிறதுக்கு இறுதியான வார்த்தைக்கு முன்னால் உள்ள வார்த்தையும் மீண்டும் அல்லாஹ் உக்குபர் அல்லாஹ் உக்குபர் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன். நீங்க கடையில் இருந்தா அந்த கடை பெரிதல்ல, அங்க வெற்றி இல்ல, உங்களோட தொழில்துறையில வெற்றி இல்ல, பள்ளியில வெற்றி, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதில் வெற்றி என்று மாஸின் சொல்லுகிறார். இறுதியாக மாஸின் லா இலாஹா இல்லல்லாஹ், எந்த கலிமாவை சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிகிறோமோ அந்த கலிமாவின் பக்கம் மாஸின் அழைக்கிறார். இந்த உலகம் உலகத்தில் உள்ள வச ஒரு தட்டிலையும் இந்த களிமா ஒரு தட்டிலையும் வைத்தால் அந்த கனமா அந்த களிமாவுடைய தட்டு தான் கனமாக இருக்கும் என்பது ஹதீஸுடைய கருத்தாக இருக்கு. எனவே அந்த களிமாவை சொல்லி மாஸின் அதான முடிக்கிறார். எனவே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் மஸ்ஜிதுக்கு ஒவ்வொரு நாளும் மாஸின் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் சிறந்த இடமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அடையாளப்படுத்தினார். ஒரு மனிதன் ஈமான்தாரி என்பதற்குரிய சாட்சி எது என்றால் அந்த மனிதன் மஸ்ஜிதோடு துறப்பை பேணிக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் மஸ்ஜிதோடு துறப்பை சீராக்குகின்றார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஒரு ஊரை அல்லாஹ் அழிக்க நாடினால் முதலாவது அந்த மக்களை பார்க்கிறான், அந்த மக்கள் மஸ்ஜிதோடு அல்லாஹோடு துறப்பை ஏற்படுத்திருக்கிறார்களா, அல்லாஹுடைய மஸ்ஜிதோடு எப்படி நடக்கிறார்கள் என்பதை பார்க்கிறான். அந்த மக்கள் மஸ்ஜிதோடு துறப்பை ஏற்படுத்தியிருந்தார், மஸ்ஜிதோடு அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி இருந்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா, அந்த சோதனை இன்னொருத்து கணிப்பிடுகிறான். எனவே அல்லாஹுடைய மஸ்ஜித் என்பது அடையாள சின்னம். ஒரு மஸ்ஜிதை ஒரு தனவந்தரால் பள்ளி கட்டப்படலாம், அல்லது ஒரு ஊரினுடைய மக்களுடைய பணத்தால் மஸ்ஜித் கட்டப்படலாம், அல்லது ஒரு அமைப்பினுடைய பணத்தால் பள்ளி கட்டப்படலாம், அல்லது ஒரு நாட்டினுடைய பணத்தால் பள்ளி கட்டப்படலாம். எப்படி பள்ளி கட்டப்பட்டாலும் அந்த பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தமான, யாருக்கும் வந்து போகலாம், தனி நபர்களுக்கு சொந்தமான, ஒரு ஊருக்கு சொந்தமான, ஒரு நாட்டுக்கு சொந்தமானதாக மஸ்ஜிதை ஆக்க முடியாது. அல்லாஹ்வு தஆலா பரிசுத்து அல்லாஹ்வுவான் சொல்கிறான், வன்னல் மசாஜிதல்லா, அல்லாஹ் அத்தியமாக இந்த பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பதாக சொல்றான். வானத்தை படைத்த அல்லாஹ் வானம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்னல்லாஹ், பூமியை படைத்த அல்லாஹ் பூமியும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்னல்லாஹ், நட்சத்திரங்களை படைத்த நட்சத்திரங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்னல்லாஹ், அதே போல மஸ்ஜிதும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இங்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் எப்படி சிறப்பானதோ அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடியவர்களும் சிறந்தவர்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யார் மஸ்ஜிதோடு துறப்பை ஏற்படுத்துகின்றார்களோ, யார் மஸ்ஜிதுக்கு வந்து போகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். எங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா நாங்க எவ்வளவு சிரமப்படுகிறோம், எங்களோட தெருவில் அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு நாங்க அதிசயமாக பார்க்கக்கூடிய இடமெல்லாம் கொண்டு எங்கட விருந்தாளியை காட்டுறோம், நாங்க ருசி பார்க்காத உணவெல்லாம் சமைத்து எங்கட விருந்தாளிக்கு ருசி பார்க்க கொடுக்கிறோம், ஒரு விருந்தாளியை அந்த அளவு கவனிக்கிறோம் என்றால் அதற்கு திருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் மஸ்ஜிதோட தொடர்பை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்று சொன்னார்கள். இமாம் ஜஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கின்றார்கள், இஸ்லாம் அல்லாத ஒருவர் மஸ்ஜிதோடு தொடர்பைப்படுத்துகிறார், மஸ்ஜிதோடு முஹப்பத்தை வைத்துக் கொள்கிறார் என்றால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய உயிரை நிதாயத்தை கொடுக்காமல் எடுக்க மாட்டான் என்பதாக எழுதுகின்றார். எனவே கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் என்பது மஸ்ஜிதுடைய சூழல் என்பது அது பெருமதியானது, அதனோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே உள்வாங்கப்படுவார்கள். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியான் பள்ளி உள்ளே வருகிறார், பள்ளி உள்ளே வந்து ஒரு ஒவ்வொரு எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார், தொழுகை எதிர்பார்த்து கொண்டு பள்ளி உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அவனை மலக்குமாக வாழ்த்துகிறார், அல்லாஹும்மா ஃபிர் லஹு, அல்லாஹும்மா ரஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிச்சுடு, யா அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்டிடு சொல்லி வானவர்கள் சிரேஷ்டமான படைப்பு வானவர்கள் எங்களுக்கு அவனை வாழ்த்துகிறார். பள்ளி உள்ள வந்த அந்த பாக்கியம் கிடைக்கும். எனவே கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு எப்படி சிறப்பிட்டார்களோ அதே போல மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடியவர்களுடைய சிறப்பையும் சொல்லித்தந்தாங்க. இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் ஏழு கூட்டத்தினருக்கு நிழல் கொடுப்பான், ஏழு கூட்டத்துக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான்,
இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு போட்ட ரிசுக்கு முடிஞ்சு விட்டால், அல்லாஹ் எண்ணி தந்த மூச்சுகள் முடிந்து விட்டால் நாங்கள் மௌத்தாகி விடுவோம். மௌத்துக்கு பின்னால் அல்லாஹுடைய ஆட்சி மட்டும்தான் நிலையான ஆட்சியா இருக்கும். அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு நாங்கள் விரும்பிய விரும்பாமலும் கபூல் செய்தே ஆக வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் யாருடைய நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் ஏழு கூட்டத்திற்கு நிழல் கொடுப்பான். அதுல ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? தன்னுடைய உள்ளத்தை மஸ்ஜிதோடு நெருக்கமாக வைத்து, உள்ளத்தை வெறுமனே உள்ள மாத்திரம்தான் மஸ்ஜிதோ தொடர்பா இருக்குது. பள்ளிக்கு வந்து இரண்டு ரக்கா அல்லது நாலு ரக்கா சொல்றதுக்கு போனா மீண்டும் எப்ப பள்ளிக்கு வார என்ற சிந்தனையோடு அவர் வெளியில இருந்தாலும் பள்ளியை தன்னுடைய உள்ளத்துல துறப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் பெருமானா சொல்லலாம் அவர் சொன்னார்கள். அந்த மனிதருக்கு அல்லா நாளைய கையாமத்துரிய நாளையில மனிதர் எல்லாரும் யானத்தி அனத்தி எனக்கு என்ன நடக்குமோ என்று கவலைப்படுவார்கள். பெருமானா சொல்லலாம் வணிகத்தாவது மாத்திரம்தான் யா உமத்தி யா உமத்தி, எந்த உம்மத்துக்கு என்ன நடக்குமோ என்று உம்மத்துடைய கவலையில் இருப்பார். நாம் எல்லாம் தம்மை பற்றி மாத்திரம்தான் சிந்திப்போம். ஆனால் அந்த நாள் அல்லா
وقام الصلاة وآت الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين.
நிர்வாகத்துக்கு யார் வர வேண்டும் என்பதையும் அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்கிறான். முதலாவது அல்லாஹ் சொல்கிறான்,
மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர்,
அல்லாஹ்வை நம்பியிருக்க வேண்டும், மறுமை நம்பியிருக்க வேண்டும். உலகத்தை இலட்சியமா கொண்டு வாழக்கூடியவர்கள் நிர்வாகத்துக்கு வர முடியாது. மறுமையை நம்பியவர்கள் இங்க உள்ள புகழை நம்பி அல்ல, மறுமையில கிடைக்கிற புகழை நம்பி அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுவை நம்பியவர்கள் ஈமான்தாரிகள், நாளைய மறுமையை நம்பியவர்கள், நாளைய மறுமையில கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான் நிர்வாகத்துக்கு வரவேன் முதலாக அல்லாஹ் முதலாவது கொள்கை கேட்டு சொல்கிறார். அடுத்து சொல்கிறார்,
அவர் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே பல தொழுகையாளிகளை பேசியிருக்கிறார்.
சில தொழுகையாளிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தொழுகையில பேணுதல் இல்லாமல் இருப்பார்கள், முனாஃபிக்களை போல.
وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَىٰ يُرَاءُونَ النَّاسَ.
அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்கிறான், அதாவது முனாஃபிக்கள் எப்படி தொழுவார்கள், மற்றவர்களை காட்டுவதற்கு அவனை தொழுவார்கள். அவர்கள் கொஞ்ச நேரம் தான் தொழுவார்கள், ஆனால் தொழுவன் அந்த கொஞ்ச நேரத்தையும் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்கு அவனை தான் தொழுவார்கள். எனவே பள்ளிக்கு வந்தாலும் சோமரியாகத்தான் தொழுகை இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே சோமரிகளை போன்று நாம் தொழுகை இருந்து விடக்கூடாது. இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான்,
فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا.
சில சமுதாயம் தொழுகையை பாலாக்கினார்கள், அவர்கள் கையா இழிவை சந்தரிப்பார்கள், கையா இந்த நரகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்கிறார். இன்னும் சில தொழுகையாளிகள் சொல்கிறான், தொழுகையாளிகள் தான் தொழுகின்றவர்கள் தான், ஆனால் நேரம் தவறி சொல்லக்கூடியவர்கள், தொழுகையிலே பொழுபோக்காக இருக்கக்கூடியவர்கள். லோகர தொழுகிறார் அசருடைய நேரத்துல, அசர தொழுகிறார் மகரிபுடைய நேரத்துல, அல்லது ஒரு வகுப்புக்கு வந்து மூணு நேரத்தை சேர்த்து சொல்லிட்டு போறார். கண்ணியமானவர்களே, இவர்கள் எல்லாம் தொழுகையை வீணாக்கியவர்கள், தொழுகையில் ஏதோ ஒரு வகையிலே பராபுரமானவர்கள். இன்னும் சில தொழுகையாளிகள் தான் சொல்கிறான், தொழுகையாளர் கேடுதான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தொழுகையிலே மறதியாக இருப்பார்கள். சொல்லுதல் மூணு காத்தா நாலு காத்தா, வஜ்ஜத் தோதினா இல்லையா, அத்தையா தோதினா இல்லையா, துலா பாத்தியா ஓதினா இல்லையா, எந்த தொழுகையை தொழுகிறேன் என்று சிந்தனை இல்லாமல் சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களை பற்றி அல்லா சொல்ற அந்த தொழுகையால் அவர்களுக்கு நலவுகள் இல்லை, அந்த தொழுகையாலேயே அவர்களுக்கு கேடு என்ற விஷயத்தை எல்லாம் பரிசுத்த அல்குர்ஆன் விளங்கப்படுத்துகிறார். எனவே கண்ணியமானவர்களே, தொழுகையாளிகள் தான் நிர்வாகத்துக்கு. நாங்கள் ஒவ்வொரு நாள் சொல்லக்கூடிய தொழுகையை கொஞ்சம் யோசிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரங்கள் நாங்கள் தொழுகிறோம்,
ஒரு நேர தொழுகைக்கு 10 நிமிடம் என்று ஒதுக்கி கொடுவோம். 10 நிமிடம் போகாது, சுபகுடைய தொழுகைக்கு 10 நிமிடம் போகாது. 10 நிமிடம் வச்சுக்கொண்டாலும் 50 நிமிடங்கள் ஒரு மனசியான வச்சு கொள்வோமே. 24 மனசியானத்துல நாங்க தொழுகிறோம் ஒரே ஒரு மனசியான. அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல ஒரே ஒரு வருடம் தொழுகிறான். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 2 வருடம் தொழுகிறான். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 4 வருடங்கள் தொழுகிறான். நோம்பு எடுத்துப்பாங்க, 12 மாதத்துல 1 மாதம் நோம்பு படிக்கிறோம். 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் 1 வருடம் நோம்பு படிக்கிறான். 24 என்றா 2, 96 என்றால் 4, 96 என்றால் 96 வயதில் அவர் வெறுமனே தொழுதது 4 வருடங்கள். நோம்பு நட்டது வெறுமனே 8 வருடங்கள். இது சின்ன புராயத்திலிருந்து போட்டு வந்த ஒரு கணக்கு. திருப்புராயத்துல யாரும் தொழுகிறல்ல, நோம்பு பிடிக்கிறல்ல. கனியமானவர்களே, அவர் வெறுமனே குறுகிய ஒரு இபாதத்தான் செய்கிறார், ஆனால் அல்லாஹ் நிறைய கூலி அவரை கொடுக்கிறார். எனவே தொழுகையாளிகள் தான் நிர்வாகத்துக்கு வர வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்தால விளங்கப்படுத்துகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். இந்த குர்ஆனுடைய ஆயத் கண்ணியமானவர்களே, அதாவது தனவந்தர்கள் நிர்வாகத்துக்குள்ள உள்வாங்கப்பட்டால் அவர்கள் ஜகாத்து கணக்கு பார்த்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். பணக்காராக இருக்கிறார், ஜகாத்து கணக்கு பார்க்கறதே இல்ல, ஏழை எளிய மக்களை வாழ வைக்கிறது இல்ல, குடும்பங்களையும் கவனிக்கிறதே இல்லைண்டா, அந்த மக்கள் நிர்வாகத்துக்கு வர முடியாது. கணியமானவர்களை சில இடங்கள்ல பார்த்தா முழுக்க முழுக்க நிர்வாகத்துல பணக்காரர் தான். உலமாக்களுக்கு இடம் இல்ல, துறை சார்ந்தவர்களுக்கு இடம் இல்ல, ஏழைகளுக்கு இடம் இல்ல. ஆனா பரிசுத்து அல்லாஹ்வுடைய சொல்கிறார், ஜகாத்து கொடுக்கக்கூடியவர் ஒரு தனவந்தர் உள்வாங்கப்பட்டால் அந்த தனவந்தர் கணக்கு பார்த்து ஜகாத்த கொடுக்கணும், அப்போதுதான் அவர் நிர்வாகத்துக்கு வர முடியும் என்ற செய்தியை அல்லாஹ் பரிசுத்து அல்லாஹ்வுடைய சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலம் அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. தீர்ப்புகள் அனுப்பின்ற போது ஒரு அரசியல்வாதியை பயந்து, ஒரு தனவந்தரை பயந்து, ஒரு குடும்பத்துக்கு பயந்து தீர்ப்புகள் எடுக்கக்கூடாது. அல்லாஹ் போய் பயந்து, அல்லாஹ் என்னை பொறுமை கொள்வான் என்ற அந்த நிலைப்பாடோதான் தீர்ப்புகள் எடுக்க வேண்டும். அல்லாஹ்வை மாத்திருந்த அவர்கள் பயந்து நடக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்தான குர்ஆனை சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த குர்ஆன் ஆயத்தை முடிக்கிறான். இப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இப்படி யாரெல்லாம் நிர்வாகம் தெரிவிக்கிறாங்களோ, நிச்சயமாக இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இவர்கள் இப்படி இருந்தால்தான் நேர்வழியை பெறுவார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல்லாஹ் குர்ஆனில் வழங்கப்படுத்துறார். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி தகமையுடைய நிர்வாகிகள் தான் பள்ளியை நிர்வாகம் செய்ய வர வேண்டும் என்பதை அல்லாஹ் சூரத்து தௌபா 18வது ஆயத்திலே வழங்கப்படுத்துறார். கண்ணியமானவர்களே, எனவே நிர்வாகத்துக்கு இந்த தகமையுடைய மக்களை தெரிவு செய்ததற்கு பின்னால் நிர்வாகத்துடைய பணி என்ன, நிர்வாகிகள் என்ன சேவை செய்ய வேண்டும்? முதலாவது நிர்வாகிகள் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பரிபாலனை செய்வதற்காக வேண்டி ஒரு நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டால் அந்த நிர்வாகிகள் பள்ளி ஊழியர்கள், அல்லாஹ் விருந்தாளிகள் பள்ளியிலே கடமை செய்யக்கூடியவர்கள். அதற்காக இருக்கலாம், மாதினாயிருக்கலாம், பள்ளி ஊழியராயிருக்கலாம், அல்லது பள்ளி கேட்டை தொடர்ந்து மூடுவாயிருக்கலாம், அல்லது பள்ளியிலே இரவு பாதுகாப்புக்கு இருப்பாயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் கண்ணியமானவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அவர்கள் ஒரு நல்ல முறையில் நடக்க வேண்டும். பள்ளியில் ஒரு அதிரத்தை இருக்கிறார், மாதிரி இருக்கிறார், கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு புள்ள மூட்டி இல்லாம இல்ல, அவங்களுக்கு மனைவி இல்லாம இல்ல, அவங்களுக்கு வாப்பம்மா இல்லாம இல்ல, அவங்க பிறந்து வளர்ந்த ஊர் இல்லாம இல்ல, எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுவிட்டு உங்களுடைய ஊரின் அளவுக்காக, உங்களுடைய ஊருடைய முன்னேற்றத்துக்காக, உங்களுடைய குழந்தைகளுடைய மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக, இந்த ஊர்ல இமாமத்துக்காக, கண்ணியமான இந்த ஊர்ல அதான்தவருக்காக வேண்டி உங்களோட ஊர்ல கடமை செய்வார்கள். பள்ளி அதற்குரிய சம்பள விஷயங்கள், மாதிரியுடைய சம்பள விஷயங்கள் நான் கவனம் செலுத்தணும். பள்ளியா ஒரு சம்பளம் கொடுத்தா இந்த சம்பளம் காணாதா? அத முக்கியமான தரவுகளை செஞ்சு நீங்க ஒரு 500 ரூபா தாங்க, நீங்க ஒரு 1000 ரூபா தாங்க மாதத்துல, நாங்க நிர்வாகத்துக்கு தெரியாம, நிர்வாகத்துல இல்லாம வேற 5000 ரூபா 10000 ரூபா கொடுப்போம் சேர்த்து கொடுக்கக்கூடிய நிலைமைகளுக்கு நாங்க மாறுவோம். கண்ணியமானவர்களே, அப்படி கொடுப்போம் என்றால் நிச்சயமா எங்களோட தொழுகைகள்ல முன்னப்பின் ஆகும். 5 நேரம் அதான் சொல்லுவார் மாதிரி, நாங்க அதான் நன்மை கூட கபருக்கு வரும். 5 நேரம் இமாஜமா தொழுகிப்பார் அதற்கு அதற்குரிய நன்மை அவங்களோட மீதானுக்கு வரும். அது மாத்திரமல்ல, அதற்கு முன்பின் சுண்ணத்துகள், முன்னால பின்னால் ஓடக்கூடிய அவுராதுகள், அதே போல குர்ஆன் திலாவத்துகள், முன்பின் என்னென்ன அமல்கள் செய்கிறாரோ எல்லா அமல்களுடைய கூலியிலையும் ஒரு சவால் உங்களோட மீதானுக்கு வரும். எனவே கண்ணியமானவர்களை அதற்கு மாறு நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும். பள்ளி ஊழியர்கள் மாதின்மார், பள்ளி ஊழியர்கள் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நிர்வாகிகள் பள்ளி சொத்தை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு சில இடங்கள்ல போய் பார்த்தா அஞ்சு வருடத்துக்கு முன்னால் ஒரு கடையை வாடகை கொடுத்தா அஞ்சு வருடத்துக்கு பின்னால பார்த்தாலும் அது அதே மாதிரிதான் இருக்குது. அன்னைக்கு வாடகை 3000 ரூபாண்டா, அஞ்சு வருடத்துக்கு பின்னாலேயும் வாடகை 3000 ரூபாய்தான். எங்க சொந்த கடை ஒன்றா இருந்தா வருட வருடம் எழுதி எழுதி 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட்டி கூட்டி 10000 ரூபாய்ல வந்ததுக்கு எங்க சொந்த கடை. ஆனா பள்ளி கடையை பார்த்தா 3000 ரூபாய் 4000 ரூபாய்தான். எனவே கண்ணியமான எதை சொல்ல வருகிறேன்டா, பள்ளி சொத்த பாதுகாப்போம். பள்ளி சொத்த பாதுகாத்தா அல்லாஹ் எங்க சொத்த பாதுகாப்பா? பள்ளி சொத்தை நாங்க அழிச்சோம்டா, பள்ளி சொத்தை நாங்க மீன்விளையம் செய்தோம்டா, நிச்சயமா அல்லாஹ் எங்க சொத்த அழிப்பான். எனவே பள்ளி சொத்த பாதுகாப்போம். பெருமானா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு சமுதாயம் வருவார்கள் எப்படிப்பட்ட ஒரு தெரியுமா, கியாமத்தினால் ஒரு அடையாளம், பள்ளி சொத்தை தன்னுடைய சொத்தை போல பயன்படுத்துவார்கள். பைத்துல் மாலா, பைத்துல் ஜகாத்தா இவைகளெல்லாம் சொந்த பணத்தை போல பயன்படுத்துவார்கள். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கொஞ்சம் பாருங்க, தொழுகையாளிகள் வந்து போகக்கூடிய டாய்லெட்டை கொஞ்சம் பாருங்க, எத்தனை பேப்பர்கள், எத்தனை செங்கல் துண்டுகள், எத்தனை வீடு துண்டுகள், இது யாரு போடுறது? தொழுகையாளிகள் போடக்கூடியது. தொழுகையாளிகள் வந்து போகின்ற மத்தியினுடைய தொழிலை இப்படி இருந்தால் தொழுகை இல்லாதவங்க நிலை எப்படி இருக்கும்? சில இடங்கள்ல பார்த்தா டொய்லெட்டுக்கு வச்சிருக்க கப்பை கட்டி வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த கப்பு கொஞ்ச நாள் ஒரு கிழமை ரெண்டு கிழமை போச்சு கப்பை காணல. சில இடங்கள்ல கண்ணாடி உள்ள பள்ளிகள்ல கண்ணாடியில சாய வேண்டாம் என்று எழுதி வச்சிருப்பார்கள். மனிதர்கள்லாம் கூறுகிறார், விளங்கக்கூடிய ஒரு அறிவு கூட உள்ளவர்கள், ஆனால் அவர்கள் விளங்காமல் நடக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மத்தியிலே இப்படி நாங்கள் நடக்கிறோம்டா, கண்ணியமானவர்களே, சாதாரணமான விஷயம். சில மாதிரிமார்கள் சொல்லுவார்கள், அதுல பள்ளியை கூட்டி பார்த்தோம், அதுல எத்தனையோ நகத்துணுகளை பார்த்தோம், எவ்வளவோ தலைமுடிகளை பார்த்தோம் அப்படி சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய மத்திய கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மத்தியை நாம சுத்தமா வச்சோம். இன்னைக்கு நாம சுத்தமாக வச்சலன்னா வேற யாரு சுத்தமா வைக்க போறாங்க? நாங்க தொழுகையாளி. எனவே பைத்துல் மாலுடைய விஷயத்துல பொது சொத்து விடயத்தில் நாம பேருதலாக இருந்து கொள்வோம், பொது சொத்தை பாதுகாக்குவோம். முன்னால வாழ்ந்த சமுதாயம் எந்த அளவு பொது சொத்தை பாதுகாத்தாங்கடா, பள்ளி கேட்டில இருந்து வெளியே போனா தன்னுடைய காலை கூட தட்டிட்டு போவாரு. பள்ளியுடைய மண் வெளியே போய்விடக்கூடாது. பள்ளியில இருந்து தென்னை மரத்துல ஒரு ஈக்கிக்கு எடுக்க மாட்டார்கள். பழுத்து எவ்வளவு பேருந்து பள்ளியில உதவு எடுக்க மாட்டார், உதவு எடுத்து விட்டு அப்படியே பள்ளிக்கு வருவார்கள். நான் பள்ளியில உதவு எடுக்க வேணாம் என்று சொல்லவில்லை, அவருடைய பேருந்தை சொல்கிறேன். கண்ணியமானவர்களை, இன்றைக்கு நாங்க தனி பேரை போட்டுக்கொண்டு பள்ளியில சில சந்தர்ப்பங்கள சில தூங்குதல பார்த்தோம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். எனவே நாங்க அந்த மஸ்ஜித நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும். நிர்வாகிகள் பைத்துல் மால் அதே போன்ற பொது சொத்து விஷயத்திலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக நிர்வாகிகள் நடுநிலை பேண வேண்டும். அதாவது தீர்ப்புகள் கொடுக்கின்ற போது அல்லாஹ்வை மாத்திரம் பயந்துதான் தீர்ப்புகள் கொடுக்க வேண்டும். வேற யாருக்கும் பயந்து தீர்ப்புகள் முன்னப்பின் ஆகிவிடக் கூடாது. அதே போன்று நிர்வாகிகள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வோடு தொடர்பை, நெருங்கிய தொடர்பை பேணிக் கொள்ளுங்கள். மக்களுடைய உள்ளத்தில் என்ன போட்டிருக்கிறாய், நான் தகுதியோ தகுதி இல்லையோ, உன்னுடைய பார்வையிலே தகுதியானவராக நீ அதனுடைய மாலையைக்கு நீ நிர்வாகத்தை எடுத்திருக்கிறாயா அல்லாஹ்? என்னுடைய குறைகளை மக்களுக்கு மத்தியில காட்டி என்னை கேவலப்படுத்திராத, என்னை கேவலப்படுத்திராத. என்னுடைய ஒவ்வொரு முடிவுலையும் அல்லாஹ் நீயே இருந்தது. நான் இருக்கிற முடிவு நல்லதா இருக்கட்டும், நான் அதுக்கு முடிவு நல்லம் இல்லாமல் இருக்கட்டும், எல்லா முடிவுல எனக்கு உதவியாக இருந்தது. என்னுடைய முடிவுல நீ இருந்திருந்த அல்லாஹ்விடத்துல பாரம் காட்ட வேண்டும். ஒவ்வொரு நாளையும் நிர்வாகி அல்லாஹ்வோடு நெருங்கிய நாளாகத்தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியமானவர்களே, நிர்வாகிகள் பள்ளிக்கு தெரிவு செய்யப்பட்டதுக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும். முன்னால் உள்ள வாழ்க்கையை மாறி இல்லை, அவர் ஊக்கம் கெடுவோம். சமூகத்திலே கவலை, பக்கோடுல அந்யோன்யமா பழகணும், பள்ளிக்கு வந்து போகணும். சில இடங்கள்ல சில நிர்வாகத்துக்கு போட்டிருக்கிறார்கள், மாதத்துல ஒரு முறை பள்ளிக்கு வருவாங்க, வருடத்துல ஒரு முறை ரெண்டு முறை பள்ளிக்கு வருவாங்க. இவர்கள் நாங்கள் நிர்வாகத்தில் முக்கியமான பொறுப்புகளுக்கு போடக்கூடியவர்கள். ஊருடைய நலவுகள் தெரியணும். நாங்கள் மாதத்தில் 4 முறை உண்டிச்சிருவோம் வெள்ளிக்கிழமை. அதே போன்று வருடத்தில் 2 முறை விசேட பெருநாளை கொண்டு சேருவோம். எனவே யாரெல்லாம் பள்ளிக்கு வந்து போறாங்களோ அவங்களுக்கு தான் அதிரத்து மாறி மாதி மாறி, அதே போன்று ஊர்ல ஏழை கஷ்டகாலம் ஊர்ல என்ன நடக்குது, பள்ளியில என்ன நடக்குது, மதரசாலை நடக்குது, எல்லா விடையும் அவங்களுக்கு தான் தெரியும். எனவே கண்ணியமானவர்களே, ஊரோடு இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் தான் நிர்வாகத்துக்கு வர வேண்டும். அடுத்து எப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்க நிர்வாகிகளுக்கு நாங்கள் துவா செய்வோம். தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கு சிறந்த நிர்வாகிய பெருமானா சொல்லல்லாஹு சொன்னார்கள், சிறந்த நிர்வாகி யார்? நான் முஸ்லீம் அதை சொல்லி செய்யப்பட்டிருக்கிறது. சிறந்த நிர்வாகிகள் ஜமாஅத் சார் அந்த நிர்வாகத்துக்கு துவா செய்வார்கள், நிர்வாகம் இந்த ஜமாஅத்துக்கு துவா செய்வார்கள். இவர்கள் தான், இவர்கள் அவர்களை விரும்புவார்கள், அவர்கள் இவர்களை விரும்புவார்கள். கெட்டவர்கள் யார் தெரியுமா? ஒரு நிர்வாகம் தெரிவு செய்யப்பட அந்த நிர்வாகத்துக்கு பதுவா செய்வார்கள், இவர்களும் அவர்களுக்கு பதுவா செய்வார்கள். ஜமாத்தாரும் இவர்களுக்கு துவா செய்ய மாட்டார்கள், இவர்களை விரும்ப மாட்டார்கள். அதே போல நிர்வாகிகள் ஜமாத்தாரை விரும்ப மாட்டார், இவர்கள் தான் கெட்டவர்கள் என்று பெருமானார் சொல்லுவார். எனவே கனியமானவர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். நிர்வாகிகள் நல்ல முறை இருக்க வேண்டும். நிர்வாகத்தை பலப்படுத்துவதற்காக செய்ய வேண்டிய சில காரணங்கள் இருக்கின்றன. அது முதலாவது, கனியமானவர்களே, ஊரின் ஒற்றுமையை நிர்வாகிகள் ஊர் ஜமாத் எல்லாரும் சென்று பாதுகாக்க வேண்டும். ஒற்றுமை ஒரு பலம், ஒற்றுமை ஒரு சக்தி, ஒற்றுமை ஒரு ஆயுதம், ஒற்றுமை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதா. ஒற்றுமை இல்லாமல் போனால் நாங்கள் ஒரு ஆயுதத்தை இருந்த மாதிரி, ஒற்றுமை இல்லாமல் போனால் நாங்கள் ஒரு பலத்தை இருந்த மாதிரி, ஒற்றுமை இல்லாம போனாங்க மிகப்பெரிய ஒரு சக்தி இருந்த மாதிரி, ஒற்றுமை இல்லாம போனா நாங்க மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய உதவியே இருந்த மாதிரி. எனவே சின்ன சின்ன காரியங்களால் எங்களுடைய ஊருடைய ஒற்றுமையை யாரும் இழந்து விடக்கூடாது. ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எங்கள் எல்லா தொழுகைகளையும் எல்லா வணக்கங்களும் எடுத்து பாருங்க, எல்லா வணக்கத்திலையும் ஒற்றுமையை நாங்க பார்க்கிறோம். எந்த நாட்டுக்கு போனாலும் அதான், ஒரே அதான் தான் எங்க, அதான் அரபு மொழியில தான் இங்க போனாங்க. ஆனா வேற வேற மதங்கள் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் அது வித்தியாசப்படும். எங்களோட தொழுகையில் எவ்வளவு பெரிய ஒற்றுமை எடுப்பாரு, விம்பர் மேல எவ்வளவு பெரிய ஒற்றுமை எடுப்பாருங்க. எங்க எங்கெல்லாம் சும்மா பள்ளி வாயிலுக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல ஹசீப் கொத்துபாவோட எல்லா மக்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், எவ்வளவு பெரிய ஒற்றுமை. ஒரு சமுதாயத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்கணுமா? இன்றைய மீடியாவால், இன்றைய பேஸ்புக் அல்லது வேற வேற யூடியூப் சேனல்களால் முடியாது. மாறாக கண்ணியமானவர் இந்த விம்பர் மேலாக இலகுவாக ஒரு தகவலை கொடுத்து விடலாம். எவ்வளவு பெரிய ஒற்றுமை. இந்த வருடம் அல்ல, சென்ற வருடம் 2019 சுமார் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மினாவிலே ஒன்று சேர்ந்தார்கள். ஒரு எக்காமத்திலே 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு விடமாக மக்கா மதினா இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒற்றுமையின் தளம். இதை விட மிகப்பெரிய உதாரணம் வேறு எண்ணங்களுக்கு வேண்டும். எனவே கண்ணியமானவர்களை, ஊரின் ஒற்றுமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று இந்த நிர்வாகத்தை பலப்படுத்த செய்யக்கூடிய காரணங்கள் ஒன்றுதான், சிலர் நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யப்படாமல் வெளியிலே பணக்காரர் இருப்பார், அவருடைய பொருளாதாரத்தை அந்த நிர்வாகத்தில் கொடுத்து அவர் பங்களிப்பு செலுத்தலாம். அல்லது இன்னும் சிலர் தங்களுடைய நேரத்தை கொடுத்து, அல்லது திறமையானவர்கள், துறை சார்ந்தவர்கள், அறிவாளிகள் வெளியில் இருக்கலாம், அவருடைய அறிவை நிர்வாகத்தில் கொடுத்து அந்த அறிவினூடாக சமூகத்தை மலர செய்யலாம், சமூகத்துக்கு நல்ல ஒரு விடிவை ஏற்படுத்தலாம். எனவே இப்படி நாங்கள் பங்களிப்பு செய்கின்ற போது நிச்சயமாக ஊரிலே பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த முறையிலே எங்களுடைய நிர்வாகங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும், நிர்வாகிகள் அவருடைய பணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம், சந்தோஷமான ஒரு விடயம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சென்ற வருடம் ஜனவரி மாதம் 3வது வாரம் 18ஆம் தேதி உங்களுடைய இந்த விம்பரில் கொத்துபா செய்து ஞாபகம் இருக்கிறது. அது என்ன கொத்துபான்னால், சதக்காவுடைய ஒரு நினைவூட்டல். குர்ஆன் மதரசாவுடைய தேவை, மக்களுடைய தேவைக்காக வேண்டிய உங்களுக்கு ஒரு கட்டிடம் வேணும் என்பதனால் நீங்கள் எல்லோரும் சிரமப்பட்டு மாஷா அல்லாஹ் அந்த கொத்துபாவுக்கு பின்னால் இன்னும் ஏனைய இந்த ஊரினுடைய உலமாக்கள், கல்விமான்கள், அதே போல் நிர்வாகிகள், இன்னும் ஒவ்வொரு பிரஜைகளுடைய முயற்சியாலும் மாஷா அல்லாஹ் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு தொகையினால் அழகான ஒரு கட்டிடத்தை அமைத்திருக்கு. அதனுடைய 99 விதமான வேலை திட்டங்கள் முடிந்திருக்கிறது. மாஷா அல்லாஹ், சந்தோஷம். அதிலே இன்னும் கொஞ்சம் 5-6 லட்சத்துக்கு இடைப்பட்ட சின்னதொரு வேலை இருக்கிறது. எங்கேயுமே நான் பார்க்க இல்ல, ஒரு ஊரினுடைய பணத்தால இப்படி ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது. சந்தோஷம். இனிமேல் மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம் என்னுடைய வரலாற்றுல நான் பார்க்க இல்ல. சந்தோஷம். ஒரு வருடம் 1.5 வருடத்துக்கு அதை கட்டிடமா ஆக்கி போட்டு இப்ப பிள்ளைகள் அதில் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. பெரிய ஒரு சந்தோஷம். அதனால அல்ஹம்துலில்லா, உங்களால ஏந்த பங்களிப்ப எளிய மக்கள் எல்லாரும் செய்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் நிச்சயமாக ஒரு டிபாசிட் இந்த உலகத்துல வச்சிருக்கிறீங்க. நிச்சயமா அந்த டிபாசிட் உங்களோட கண்மூடிகளுக்கு பின்னால் அவங்களோட கபருக்கு வரும். இங்க ஓதக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நன்மையும் உங்களோட கபருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் உங்களோட கபருக்குள்ள மாற்றமாகும். ஒவ்வொரு நாளும் உங்களோட அந்தஸ்து அப்படியே கூட்டும். அதனால இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த கொஞ்சம் வேலைக்காக வண்டி பங்களிப்பு செலுத்தக்கூடியவர்கள் பாக்கியவான். எனவே அந்த 5-6 லட்சம் தொகையை இந்த ஊர்ல உள்ள தனவந்த இருக்கிறார்கள். 4-5 பேர் முன்னுக்கு வந்தாலே மாஷா அல்லாஹ் அழகா செஞ்சிரு. அதனால இந்த விடயத்திலே கூடுதலாக கவனப்படுங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது போல, அது மாத்த கௌமுன் வமா மாத்தது ஃபல்லா இலுகும். ஒரு சமுதாய மௌத்து, ஆனா அவங்க செஞ்ச சேவைகள் மௌத்தாக இல்ல. இன்னைக்கு நாங்க பாக்குறோம் எங்களுக்கு ஆனாவனா படிச்சு தந்தவர்கள், ஏபிசியை படிச்சு தந்தவர்கள், அலிபாவை படிச்சு தந்தவர்கள் கபராலிகள், தந்தவர்கள் கபராலிகள். இன்றைக்கு நாங்க அதை நினைவு வச்சு ஓதி போட்டிருக்கிறோம். அவங்கள கபர் ஒவ்வொரு நாள் நன்மைகள் போகுது. இன்றைக்கு நாங்க பண்ண வேண்ட முஸ்லீம் ஊருல, இந்த ஜும்மா பள்ளியில, இந்த விண்வெல்ல இருந்து இன்றைக்கு ஹொத்துபாவை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 1442 முஹர்ரம் முதலாம் பிறையில இன்றைய ஹொத்துபாவை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம், ஒவ்வொரு வருடமும் முடிகின்ற போதும் அந்த கபராணிகள் நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பயணம் செய்வதற்கு அழகான தெருக்கள் முன்னால் வாழ்ந்தவர்கள் செய்து விட்டு போனது. இன்றைக்கு நானும் நீங்களும் மௌத்தா போனா எங்களுக்கு என்ன டிபாசிட் கபருக்கு வர இருக்குது. அதனால கண்ணியமானவர்களை செய்திருக்கிற அந்த பணியை பரிபூர்ணமா செய்யறதுக்கு உங்களால முடியுமான உதவியை செய்து வைங்க. நிச்சயமாக அல்லாஹ் பெரியவரும் உதவிய நாளைய மறுபடியில் உங்களுக்கு செய்வாங்க. சதகாவுடைய வாயில் உங்களுக்கு நிச்சயமாக நாளைய மறுபடியில் இருக்குது. யாருக்கும் அது நிச்சயமாக கிடைக்கும், யாருக்கும் கிடைக்காம போகாது. அதனால எளிய மக்கள் கஷ்டப்பட்டவர் எல்லாருடைய பணமும் அது இருக்குது. அதனால அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். போகும்போதும் வரும்போதும் நினைவேகனியமானவர்களே, அதையும் அழகான ஒன்று பூர்த்தி செய்வதற்குரிய வழிகளை நிச்சயமாக நீங்க செய்து கொடுங்க. நிர்வாகிகள் அணிய கொடுங்க. அந்த வகையில் அதற்கு நிறைய மக்கள் ஒத்துழைப்பு வழங்கிக்கும். நிர்வாகிகள், நிர்வாகம் இல்லாதவர்கள், அதே போல தனவந்தர்கள், அதே போன்று மிகவும் வறிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளும் அதற்கு நிறைய பங்களிப்பு செலுத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி எங்களுடைய தாய்மார்கள் கண்ணியமானவர்களே, நிறைய சிரமத்துக்கு மத்தியிலே அவர்கள் தள்ளி முட்டிகள் போட்டு இன்னும் அதுக்கென்று சிறிய சிறிய சீட்டுகள் குடித்து மாஷா அல்லாஹ் அந்த பில்டிங்கை கட்டுவதற்காக அவர்கள் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக அந்த உதவி ஒரு காலமும் வீணாகாது. நிச்சயமாக அவங்களுடைய கண் மூடியதற்கு பின்னால் அது நிச்சயமாக கை கொடுக்கும். சக்கராத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்க தேவையில்லை. யாழ்லா தர்மம் செய்து விட்டு வருவதற்கு, யாழ்லா இருப்பதை கொடுத்து விட்டு வருவதற்கு எனக்கு அவகாசம் தா என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அவகாசம் கேட்க தேவையில்லை. நிச்சயமாக ஒரு டிபாசிட்டை இங்கே நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். எனவே இதற்குரிய பங்களிப்பை மீண்டும் செலுத்தி இதை நல்ல முறையிலே அவசரமாக அந்த கட்டிட வேலை முடிவதற்காக உதவி பண்ணுங்கள். அதே போன்று ஹுத்பாவில் சொல்லப்பட்ட அத்தனை விடயங்களின் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். இணைய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஊருக்கு உன்னுடைய விசேடமான அருளை தந்துடுவார். கஷ்டப்பட்டு பணத்தாலும் பொருளாலும் கால நேரங்களால் உதவி பண்ணினார்களோ அவர்களுக்கு மேலும் நீ பரக்கத்தை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் அவருடைய பொருளாதாரங்களை குறைய வைத்தால யா அல்லாஹ் அந்த பொருளாதாரங்கள வளர்ச்சியை பரக்கத்தை கொடுத்துருயாலாம். அவர்கள் செலவழித்த அந்த செலவழிப்புக்கு பல மடங்கு கூலிய நாளைய வறுமையில கபூர் அவர்களை கொடுத்துருயாலாம். நாளைய கியாமத்துடைய நாள்ல இந்த தர்மத்தை கொண்டு அவர்களை சுவர்க்கத்தில் சிறப்பாக்கி வையாலாம். அதே போன்று யா அல்லாஹ் அவருடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்த கடந்த கால நிர்வாகிகளை கபூர் செய்து உரியாலாம். அவர்களால் முடியுமான நிறைய பணிகளை செய்திருக்கிறார்கள் யாழ்லாம். கடந்த காலங்களில் நிறைய சோதனைகளை அவர்கள் சந்திச்சிருக்கார்கள் யாழ்லாம். அந்த சோதனைகளிலும் அவர்கள் அதை கஷ்டமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த சோதனைகள் எல்லாம் தாங்கி அதை பாக்கியமாக எடுத்து நிர்வாகத்தை செய்தார்கள் யாழ்லாம். எனவே அந்த பாக்கிய வாங்கல நீ கபூர் செஞ்சு கொள்ளியாலாம். அதே போன்று வர இருக்கின்ற நிர்வாகிகள் நல்ல நிர்வாகிகள் ஆரம்பித்தார் யாழ்லாம். யாழ்லாம் அந்த ஊருக்காக வந்து பொருளாலும் கல்வியாலும் பணத்தாலும் இன்னொரு வகைகளால் உதவி செய்யக்கூடிய எல்லா மக்களையும் நீ கபூர் செஞ்சு கொள்ளியாலாம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்கள், கல்விமான்கள், துறை சார்ந்தவர்கள் அனைவர்களையும் கபூர் செஞ்சுக்கிறதா, கபூர் செஞ்சு கொள்ளியால் தான். உனக்கு பொருத்தமான நல்லடியார்கள் அனைவரையும் கபூர் செஞ்சு கொள்வாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக்கி வாயாக. ஆமீன். ஆமீன் வஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.